வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள், அத்தியாயம் 11. சரியாக 3 மணி நேரம் நிகழ்ந்தது அந்தப்பூர். த பேட்டில் ஆஃப் பத்மா என்று அதை வெளிநாட்டு பத்திரிகை நிருபர் பிற்பாடு துடிப்புடன் விவரிக்கப் போகும் போர். இந்தியர்கள் முதலில் பாலத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியை தீவிரமாக தாக்கினார்கள். ஹண்டர் விமானங்கள் சில சேர்ந்து கொண்டு அந்த பாலத்தின் பாதுகாப்புகளை நிலத்திலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் இடித்தார்கள், துடித்தார்கள், வெடித்தார்கள், ஒடித்தார்கள். பதிலுக்கு பாகிஸ்தானியர்களின் பீரங்கிகள் சில முழங்கின, சில மழுங்கி போய் மௌனமாயின. தாக்குதலின் தீவிரத்தினாலும் எதிர்பாராத தன்மையாலும் பாகிஸ்தானியர்கள் தங்களை தாக்குவது எண்ணிக்கையிலும் சக்தியிலும் அதிகப்படியான ஒரு படை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆர்டிலரி யூனிட்டின் பாகிஸ்தானிய கமாண்டர், ஒரு லெப்டினன்ட் கர்னல், கூடாரத்தில் கையை பிசைந்தார், ஆணைகளை குலைத்தார். அவர் கண்ணுக்கு முன்னே புழுதி படலத்தின் பாலத்தின் பாதுகாப்பு சாதனங்கள் ஒவ்வொன்றாக சிதறுவதை பார்த்து வேறு வழியில்லாமல் முழு யூனிட்டுக்கும் பின்வாங்கி பாலத்தை கடக்க ஆணை கொடுத்தார். பின்வாங்கி பாலத்தின் அடியில் அமைந்திருக்கும் டைனமைட்டை வெடிக்க வைத்து இந்தியர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் செய்ய உத்தேசித்தார். பாலத்தை கடந்த பாகிஸ்தானியர்கள் பாலத்தின் மேற்புறத்திலிருந்து அணுகிய இந்திய துருப்புகளின் மற்றொரு பிரிவினரின் தாக்குதலுக்கு உட்பட்டார்கள். மறைந்தும் முழுவதும் சூழ்ந்தும் இருந்த அவர்களின் எதிர்பாராத தாக்குதலை பாகிஸ்தானியர்களால் சமாளிக்க முடியவில்லை. பாலத்தின் மேற்புறத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. இரண்டு பக்கத்திலிருந்தும் தாக்கப்பட்டு மத்தியில் அகப்பட்டு கொண்டார்கள். அகப்பட்டவர்கள், சுடப்பட்டவர்கள், நதியில் விழுந்தார்கள். தப்பிக்கும் நம்பிக்கை அவர்களுக்கு முழுவதும் கழன்றது. பாகிஸ்தானிய கமாண்டர் மேலும் உயிர் சேதத்தை தவிர்க்க முழுவதும் சரணடையும்படி உத்தரவு அளித்து விட்டார். அதற்கான சங்கேதங்களை இந்தியர்களுக்கு குறிப்பிட்டார். பீரங்கிகள் மௌனமாயின. புகைப்படலங்கள் மெதுவாக பூமியில் படிந்து ஓய்ந்தன. சரியாக 3:18 பத்மா நதி பாலத்தின் பாகிஸ்தானிய யூனிட் விழுந்தது. சரண் பாலத்தருகே ஒரு எளிமையான நிகழ்ச்சியில் ரெஜிமெண்டின் பாகிஸ்தானிய கமாண்டர் சரண் பத்திரத்தில் கையெழுத்திட்டு தோல் பட்டைகளையும் நட்சத்திரத்தையும் கழற்றி இந்திய துருப்புகளின் கமாண்டரிடம் சோகமாக கொடுத்தார். கைப்பற்றிய பாகிஸ்தானிய யுத்த சாதனங்கள் வரிசையாக கீழே கெடுத்தப்பட்டன. பாகிஸ்தானிய சிப்பாய்களும் ஆஃபீஸுகளும் அவர்கள் துப்பாக்கிகள் பிடுங்கப்பட்டு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டனர். இந்திய துருப்புகளின் தலைவர் பாகிஸ்தானியிடம் கேட்டார், எங்கள் பைலட் ஒருவர் இங்கே பிடிபட்டிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். ஆம், எங்கே அவர்?
ஒரு கேபினல் அடைத்து வைத்திருக்கிறோம், காட்டச் சொல்கிறேன்.
கேப்டன் கக்தேவ் சிங், சுக்தேவ் சிங். அந்த சர்தார் விரைப்பாக முன் வந்து சல்யூட் அடிக்க, இவருடன் யாரையாவது அனுப்புங்கள். அனுப்பி காட்டச் சொல்லுகிறீர்களா? ஆசிஃப் கைதிகளின் வரிசையில் இருந்து முன் வந்தார்.
நான் காட்டுகிறேன் என்றான்.
ஆசிஃபுடன் சுக்தேவ் சிங் சென்றான்.
உன் பெயர் என்ன?
ஆசிஃப் என்றான்.
தோஸ்த், நீங்கள் திறமையாக சண்டையிட்டீர்கள்.
விவர் அவுட் நம்பர்ட் என்றான் ஆசிஃப். அவர்கள் அந்த கேபினை நோக்கி அவசரமாக நடந்தார்கள். கூடாரங்களிலிருந்து தனிப்பட்டு விலகி இருந்தது அந்த கேபின்.
நேற்றிலிருந்து இங்கே தான் இருக்கிறான்
என்று ஆசிஃப் கேபினின் முன்பகுதிக்கு சென்று அதன் கதவு திறந்திருந்தது. கேபின் காலியாக இருந்தது.
குமார் இல்லை. வாட் தி ஹெல், வேர் இஸ் ஹி?
ஏன்,
இங்கே தான் அடைத்து வைத்திருந்தோம், பூட்டியிருந்தோமே, எப்படி?
ஆசிஃப் யோசித்தான்.
வேர் இஸ் த பைலட்
என்றார் சர்தார்ஜி. கேப்டன், ஒன்று செய்கிறீர்களா? தயவுசெய்து திரும்பி பாலத்துக்கு போய் கமாண்டரிடம் சொல்லி கேப்டன் சுல்தான் முகமது என்பரை அழைத்து வருங்கள். சுக்தேவ் சிங் அருகில் இருந்த ஜவானை,
நீங்கள் இவரை பார்த்து கொண்டிரு, நான் வருகிறேன்
என்றான். சற்று நேரத்தில் சுக்தேவ் சிங் திரும்பி வந்து,
இல்லை என்றான்.
கைதானவர்கள் கேப்டன் சுல்தான் முகமது என்பவர் இல்லை.
மிஸ்ஸிங்
என்றான் ஆசிஃப். இரண்டு பேரும் தப்பித்து விட்டார்களா? எங்கே போயிருப்பார்கள்? ஆசிஃப் மற்றவர் பின்தொடர பாலத்தை நோக்கி நடந்தான். சுக்தேவ் சிங் இந்திய கமாண்டரிடம்,
சார், அந்த கேபினில் நம் இந்திய பைலட் இல்லை என்று சொன்னோம். இல்லையா? ஆம், கேபின் திறந்து கிடக்கிறது. வாட் இஸ் இட் கேப்டன் ஆசிஃப்
என்றார் பாகிஸ்தானிய கமாண்டர். சார், கேப்டன் சுல்தான் முகமது எங்கே?
சுல்தான் இல்லை, இறந்து போயிருக்கலாம். அல்லது
சுல்தானுக்கும் தெரிந்திருக்கும். எங்கே அவன்?
நீங்கள் பேசிக்கொள்வது எனக்கு புரியவில்லை. ஸ்குவாட்ரன் லீடர் குமார் எங்கே? எந்த ஆஃபீஸரிடம் ஒப்படைத்தீர்கள்? விசாரிக்கிறேன்.
கர்னல், வெதர் பி நோ ஃபனி பிஸ்னஸ், நீங்கள் அந்த பைலட்டை கொன்று விட்டீர்களா?
இல்லை, எனக்கு அந்த பைலட் வேணும்.
இபரர் கேரம்
கேரம்
என்றார் இந்திய கமாண்டர். சுல்தான் கரையோரமாக ஓடிக்கொண்டிருந்தான். பின்னால் திரும்பி பார்க்காமல் இறைக்க ஓடிக்கொண்டிருந்தான். அவனிடம் ரைஃபிள் இல்லை. காய்ந்த இலைகளின் மேல் அவன் ஓட்டத்தின் சரசரப்பு அவனுக்கே பயம் தர ஓடினான். வாயால் மூச்சு விட்டு கொண்டு சட்டையெல்லாம் வியர்வையில் நனைந்திருக்க பாலத்தின் கீழ்க்கரையில் மிக வெளியே
வெளியே அரைவட்டமாக மூடிக்கொண்டு சரணடைந்த செய்தி வந்ததும் பாலத்தை நோக்கி குறுகிக் கொண்டிருந்த இந்திய துருப்புகளின் பின்னணி அமைப்பொன்று இருந்தது. சுல்தான் போன்று தப்பிச்செல்ல நினைப்பவர்களை மடக்கி போடுவதற்கான ரியர்கார்டு அமைப்பது. அவர்களை நோக்கித்தான் சுல்தான் ஓடிக்கொண்டிருந்தான். மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த சுல்தான் ஒரு கோட்டை கடந்து செல்கையில் அம்பு வடிவத்தில் முன்வந்து கொண்டிருந்த 6 இந்திய ஜவான்களை பார்த்தான். உடனே பயத்தால் உறைந்து பிரேக் போட்டது போல சட்டென்று நின்றான். சற்று நேரம் சாலையை கடக்க எண்ணும் பூனை போல என்ன செய்வது என்று யோசித்து உடனே அந்த நதிப்புறம் சென்று நதியில் குதித்து விடலாம் என்று தீர்மானித்து வலது பக்கம் திரும்பி ஓடினான்.
ஓடாதே, சுடுவோம்
என்று அவர்கள் சப்தமிட்டார்கள். சுல்தான் அதை மதிக்காமல் ஓட இந்தியர்கள் சுட்டார்கள். சுல்தானின் முட்டியை சிதற அடித்தது குண்டு சுருண்டு விழுந்தான். அவர்கள் மெதுவாக அவனை அணுகி அவன் காலில் அடிபட்டு ரத்தமாக இருப்பதை பார்த்து அவனை எடுத்தார்கள். சோதனை போட்டார்கள்.
இஸ் கேப்டன், பேர் என்ன கேப்டன் என்றார் அந்த செகண்ட் லெப்டினன்ட்.
சுல்தான் என்றான் மிகவும் வேதனையுடன்.
லெட்ஸ் டேக் ஹிம்.
அரை மணியில் சுல்தான் பாலத்துக்கு மறுபடி கொண்டு வரப்பட்டான். இந்திய கமாண்டரிடம் ஒப்படைக்கப்பட்டான்.
சார், இந்த ஆஃபீஸர் தப்பிக்க முயன்ற போது பிடிக்கப்பட்டார். உன் பேர் என்ன கேப்டன்?
சுல்தான் முகமது.
ஓ, நீதானா? உனக்காக தான் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பைலட் எங்கே?
பைலட்?
ஆம், இந்திய பைலட். எஜெக்ட் செய்து இங்கே கீழே கைதானவர். உனக்கு விவரம் தெரியும் தெரியும் என்று உங்கள் கமாண்டர் சொன்னார்.
ஓ எஸ், குவாட்ரன் லீடர் குமார்.
ஆம்,
கேபினில் இருக்கிறார். கேம்பின் கோடியில் ஒரு கேபின் இருக்கிறது, அங்கே அடைத்து விட்டிருக்கிறோம். வாருங்க, காட்டுகிறேன்.
கேபினில் இல்லை, கேபின் திறந்து கிடக்கிறது.
இல்லையா?
இல்லை.
தப்பித்திருக்க வேண்டும். நான் தேட முயல்கிறேன், ஆனால் நான் வேதனையில் இருக்கிறேன்
என்று தன் முழங்காலை காட்டினான் சுல்தான். அவன் முழங்கால் இரத்த சேராக இருப்பதை பார்த்த கமாண்டர்
அடிபட்டு இருக்கிறான் என்றான். தப்ப முயன்றான், சுட வேண்டியிருந்தது.
நிறைய ரத்தம் இழந்திருக்கலாம். உடனே இவனை ஏஎம்சி யூனிட்டுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய். இவனுக்கு வைத்திய உதவி தேவையாக இருக்கிறது. அவர்கள் சுல்தானை அழைத்துச் செல்வதை கைதிகளின் வரிசையில் இருந்த ஆசிஃப் பார்த்தான். சுல்தான் ஆசிஃபை பார்வையை தவித்தான்.
குமார் எங்கே போயிருக்க முடியும்?
குமார் எங்கே என்று சொல்வதற்கு சற்று முன் செல்ல வேண்டியிருக்கிறது. பாகிஸ்தானியர்கள் சரணடையும் சமயம் சுல்தான் முகமது என்ன செய்தான் என்பதை சொல்லலாம். அப்போது சுல்தான் முகமதின் மனத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் விரவி இருந்தது. இந்தியர்கள் எங்கும் சூழ்ந்து விட்டார்கள். இன்னும் அரை மணியில் அவர்களிடம் எல்லோரும் அகப்பட்டுக் கொள்ளப் போகிறோம். நானும் அகப்பட்டுக் கொள்வேன். நான் இந்தியர்களிடம் கைதியாகப் போகிறேன். கைதியானால் என்ன ஆவேன்? அந்த இந்திய விமானியை, கேபினுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அவனை இந்தியர்கள் விடுவிப்பார்கள். அவன் என்ன செய்வான்? என்னை அந்த பாகிஸ்தானிய கேப்டன் தலைகீழாக தொங்க வைத்து உடல் பூராவும் பயோனட்டினால் குத்தி துன்புறுத்தினான். அப்படியா? யார் இவன்? இவனா? 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 இவன்தான். அவர்கள் என்னை சட்டை உரிப்பார்கள், தலைகீழாக நிறுத்துவார்கள். நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை. சுல்தான் அந்த கேபினை நோக்கி அவசரமாக நடந்தான். கதவை திறந்தார். உள்ளே இருந்த குமார், அவனுக்கு அவன் உடைகள் திரும்ப தரப்பட்டிருந்தன. இரவு பூராவும் வேதனையில் இருந்திருக்கிறான். உடலில் காயங்களில் ரத்தம் உறைந்து எப்போதோ எழுந்து எப்போதோ வேதனை தூக்கம் தூங்கி காலை ஷெல்களின் சப்தம் கேட்டு இந்தியர்கள் வந்துவிட்டார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு குமார் விழித்து கொண்டு தான் இருந்தான். திடீரென்று கதவு திறந்தது.
வெளியே வா என்றார் சுல்தான். ஏய், என்ன
என்றார் குமார். உன்னை விடுவிக்கிறோம், எழுந்து வா. குமாரின் உடல்நிலை அவன் எழுந்திருக்கும்படியாக இல்லை. ஆனால் உன்னை விடுவிக்கிறோம் என்ற வாக்கியம் அவன் தந்த புத்துணர்ச்சியில் அவன் கொஞ்சம் சக்தி பெற்று எழுந்து வெளியே வந்து தடுக்கி தயங்கினான்.
இந்தியர்கள் வந்து விட்டார்கள், உன்னை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். வா, வா என்னிடம்
என்றான். குமார் நடக்க ஆரம்பித்தான். முடியாமல் தொய்ந்தான். சுல்தான் அவனுக்கு கைலாகு கொடுத்து நடக்க வைத்தான்.
தேங்க்யூ கேப்டன், ஆஃப்டர் ஆல் என்றான்.
சுல்தானின் மேல் குமார் சாய்ந்திருக்க அந்த பாகிஸ்தானி குமாரை நதியோரத்துக்கு அழைத்துச் சென்றான். அவன் செயலில் சற்று அவசரம் இருந்தது. அவன் தன்னை சற்று இழுப்பதாகப்பட்டது.
பீரங்கிகள் மௌனமாகிவிட்டன என்றான் குமார். சண்டை முடிந்து விட்டது. நாங்கள் நேற்று தோற்றுவிட்டோம். நாங்கள் சரணடைந்து விட்டோம். இந்தியர்கள் வந்து விட்டார்கள்.
இட்ஸ் டைம் என்றான் குமார் ஹீனமாக. இவன் ஏன் என்னை இழுக்கிறான்? என்னை எங்கே இட்டுச் செல்கிறான்?
எங்கே இந்தியர்கள்? அங்கே.
திடீரென்று குமாருக்கு அந்த பயம் உதயமாகிறது.
நோ என்றான். என்ன? என்னை எங்கே தனியாக அழைத்து செல்கிறாய்? மற்றவர்கள் எங்கே? என்னுடன் வா.
எதற்கு?
இந்தியர்களிடம் உன்னை கொடுக்க வேண்டும். அவர்கள் என்னிடம் வரட்டும். நான் சொல்வதை கேள்.
அவர்கள் கரைக்கு வந்து விட்டார்கள். திடீரென்று சரியும் பூமி. குமாரால் நிற்க முடியவில்லை. சுல்தான் சற்றே பின் சென்றான். தன் துப்பாக்கி இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றிக்கொண்டான். சுல்தான் இன்னும் பின் சென்றான். சுல்தான் துப்பாக்கியை உயர்த்தினான்.
யூ ஃபூல், என்ன செய்ய போற?
சுல்தான் இன்னும் பின்வாங்கிக் கொண்டு ரைஃபிளின் பூட்டை விடுவித்தான். கிளிக் என்று சப்தம் சுலபமாக குமாருக்கு கேட்டது.
உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்னை கொல்லப் போகிறாயா? என்னை கொல்வதால் என்ன லாபம்? திங்க் கேப்டன், திங்க் யூ இடியட், திங்க்.
சுல்தான் மெலிதாக புன்னகைத்தான். நிதானமாக குறிபார்த்தான். மார்பா, வயிறா, இல்லை இன்னும் கீழையா? எங்கே சொல்லலாம்? சுல்தானின் துப்பாக்கி முனை மெதுவாக தேடியது.
வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் யோசித்துப்பார்.
குமார் கெஞ்சவில்லை, மன்றாடவில்லை. அவனுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி விலகவில்லை. அவனிடம் மானிடத்தில் நம்பிக்கை இருந்தது. இம்மாதிரி இவ்வளவு கோழைத்தனமாக செயல் இந்த பிரபஞ்சத்திலே நிகழவே நிகழாது என்கிற நம்பிக்கை இருந்தது. டுமீல் துப்பாக்கி வெடித்து அதன் ஒலி மரங்களின் ஊடே படிப்படியாக எதிரொலித்தது. குமார் அப்படியே வயிற்றை பிடித்து கொண்டு முன்னே கவிழ்ந்தான். அவன் நினைவு பிரியுமுன் அவன் உதடுகளில் மஞ்சு என்கிற வார்த்தை உறைந்தது. தொடரும்.